الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من قرأ القرآن وعمل به البس والداه تاجا يوم القيامة لوءه أحسن من لوء الشمس أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரில் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஹ்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியே நிற்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய சொல்லும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறுபட்ட அருள்களை மனிதனுக்கெல்லாம் நியமத்துக்களாக கொடுத்திருக்கிறார். எல்லா நியமத்துக்களிலும் செல்வங்களிலும் ஒரு உயர்ந்த செல்வமாக ஒரு தாயினாலும் தகப்பனாலும் பார்க்கப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒரு செல்வம்தான் குழந்தை செல்வம். குழந்தைகள் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் தருகின்ற அல்லாஹினுடைய அன்பளிப்புகளாக, அல்லாஹினுடைய ஹதியாவாக, பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல பிள்ளை தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அதே வேளையில் உலக வாழ்க்கையிலும் அந்த பிள்ளையினால் பெற்றோர்களுக்கு நன்மதிப்பு கண்ணியம் ஏற்படுகிறது. அதே பிள்ளையினால் மறுமையில் கியாமத்துடைய நாளையிலும் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பெற்றோர்களுக்கு கண்ணியமும் மாண்பும் மகத்துவமும் நாளை மறுமையில் இருக்கிறது என்பதனை பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. கலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிக்காஹ் முடிக்கக்கூடிய ஒரு தேவையிலே இருக்கிறார்கள், வாலிப வயது அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தா அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், சாலிஹான மனைவியாக என்னுடைய மனைவியை நீ தருவாயாக, எனக்கு ஒரு சாலிஹான மனைவியை தருவாயாக. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், நிக்காக முடித்து விட்டார்கள். அல்லாஹிடத்தில் இரண்டாவதாக ஒரு அருமையான துஆவை கேட்கிறார்கள், வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தால் அந்த இல்லற வாழ்க்கையின் பெறுபேர் என்ன? குழந்தை பாக்கியம். இல்லற வாழ்க்கையினுடைய பேராக அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிறான். எனவே தான் அந்த கணவன் மனைவி அல்லாஹ்விடத்திலே ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே கேட்கிறார்கள், வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ், கண் குளிர்ச்சிகளான செல்வங்களை, குழந்தைகளை, பாக்கியங்களை, நல்ல சந்ததிகளை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, கணவன் மனைவி பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தை முழு முத்தகீன்களுக்கும், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இறை விசுவாசிகளுக்கு, முஃமீன்களுக்கு, முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய முஃமீன்களாக, தலைவர்களாக, சமூகத்தின் காவலர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். இது ஒரு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு அருமையான துஆ. இதனை பரிசுத்த அல்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறார். இந்த துஆவை கேட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், ரப்பி ஹப் லீ மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தருவாயாக. ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையின் அனைத்து நன்மையான காரியங்களையும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில், செய்கின்ற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பியுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் பிஸ்மி சொல்லுகிறோம் சாப்பிடுகின்ற வேளையில், பிஸ்மி சொல்லுகிறோம் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில், வீட்டிற்குள் நுழைகின்ற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுகிறோம், வாகனத்தில் ஏறி பயணத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லுகிறோம், பிள்ளைகள் படிக்கின்ற நேரத்திலும் எழுதுகின்ற நேரத்திலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்களுடைய இன்பகரமான இந்த இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் எத்தனை கணவன் மனைவி இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டு அந்த இன்பகரமான அந்த உறவில ஈடுபடுகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹும்ம ஜன்னிபனா ஷைத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி அந்த கணவன் மனைவி ஒன்று சேருகின்ற நேரத்தில் ஷைத்தான் அந்த இடத்திலிருந்து தூர விலகி சென்று விடுகிறான். அவர்களுடைய அந்த உறவிலே அல்லாஹுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹுடைய மாண்பு இருக்கிறது, அல்லாஹினுடைய கண்ணியங்கள் அதிலே நிறைந்திருக்கிறது, ஷைத்தானுக்கு அங்கே இடம் கிடையாது. இதன் மூலமாக உருவாகின்ற குழந்தைகள் சாலிஹீன்களாக உருவாகுவார்கள். முத்தகீன்களாக எதிர்பார்த்த கண் குளிர்ச்சிகளான சாலிஹான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே உருவாக்கப்படுவார்கள். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் ஸாலிஹான குழந்தை பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நிகாஹினுடைய வயதை அடைந்தால் தன்னுடைய மகளுக்கும் மகனுக்கும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தகுந்த சோடியை பார்த்து நிகாஹ் முடித்து வைக்கிறார்கள். அவன் கணவனாகின்றான், அவள் மனைவியாகின்றாள். கணவன் மனைவி என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்பகரமான அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 9 மாத நிறைவுக்கு பிறகு ஒரு பெண்ணானவள் ஒரு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தன்னுடைய கருவிலே சுமந்து பெற்றெடுத்துக் கொள்ளுகிறார். இது உலக வளமை, வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் கூறுகிறான், சில தம்பதிகளுக்கு நாங்கள் ஆண் குழந்தைகளாக கொடுப்போம், இன்னும் சில தம்பதிகளுக்கு பெண் குழந்தைகளாக கொடுப்போம், இன்னும் சில தம்பதிகளுக்கு ஆண்களாகவும் பெண்களாகவும் மாறி மாறி கொடுப்போம், இன்னும் சில தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாமல் அவர்களை நாங்கள் மலடர்களாக மலடிகளாக ஆக்கிவிடுவோம். இது அவர்களுடைய பலகீனம் அல்ல, இது கணவன் மனைவியினுடைய பலகீனம் அல்ல. அவர்கள் உலகத்திலே எப்போதோ எங்கோ செய்த தவறுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையும் அல்ல. நாம் குழந்தைகளை, பல குழந்தைகளை பெற்று நான் ஒரு தகப்பனாக என்னுடைய மனைவி தாயாக இருக்கின்றாள் என்றால் நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நாடியவர்களுக்கு அப்படித்தான் கொடுப்பார். சில பெற்றோர்கள் அதிகமான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள், சில பெற்றோர்கள் அதிகமான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜாஹிலியா காலம் என்ற ஒரு மடமை காலம் நபிகளாருடைய காலம், ஐயாமுல் ஜாஹிலியா. புத்தி இருந்தது, சரியாக அவர்கள் சிந்திக்கவில்லை. பணம் இருந்தது, அதனை சரியாக பயன்படுத்தவில்லை. சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டிய கண்ணியவான்கள் அன்றைய காலத்திலே மக்காவில் வாழ்ந்தார்கள். பெரியோர்களுக்கு, சமூக தலைவர்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை, மாண்படிக்கவில்லை, கௌரவப்படுத்தவில்லை. சிறு சிறு சண்டைகளுக்காக மண்டை உடைத்து பெரும் போரிலும் குழப்பத்திலும் கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டார்கள் அந்த சமுதாயத்தினர். அதனால் தான் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் 38வது வயதிலிருந்து 40வது வயதை அடைகின்ற வரைக்கும் 2 ஆண்டுகளாக ஹிராவினுடைய மலை குகைக்குள் இருந்து இந்த சமூகத்தை எப்படி திருத்துவது என்று கவலைப்பட்டார்கள். 40வது வயதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகின்ற நேரத்தில் தான் அந்த ஹிராவினுடைய குகைக்குள் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹியின் அறிவை கொடுக்கிறார்கள். குர்ஆன் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே அன்றைய காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், அறிவீனர்கள் வாழ்ந்த காலம் என்று வரலாறு பேசுகிறது. அன்றைய காலத்தில் ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதனை ஒரு அவசகுணமாக நினைப்பார்கள், அதனை ஒரு துர்பாக்கியமாக நினைப்பார்கள், அதனை ஒரு அபாக்கியமாக நினைப்பார்கள், அதனை அப்படியே வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். ஏன்? மனைவி பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாலே கணவன் கூட அந்த மனைவியின் மீது கோபப்பட்டு அவளின் மீது கோப தாபங்களை அள்ளி கொட்டக்கூடிய காலம். கணவனுடைய மனைவியுடைய முகங்கள் எல்லாம் அப்படி கருப்பாக மாறிவிடும். குர்ஆன் பேசுகிறது, பெண் குழந்தை பிறந்தால் அந்த தாய் தகப்பனுடைய முகம் மாற்றமே மாறிவிடும். கோபம், ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் பெண்களையும் பெண் குழந்தைகள் பெற்றெடுப்பதையும் அபசகுணமாக பார்த்தார்கள். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்து எந்த தாய்க்கு தகப்பனுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்களோ இது அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செய்த பரக்கத் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் ஒளியில் இந்த சமுதாயத்தினருக்கு பெண் குழந்தைகளின் மாண்பை உணர்த்தி காட்டினார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலத்திலே நபிகளாருடைய இந்த வார்த்தை அவர்களுக்கு வாய்மூடச் செய்தது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த தாய்க்கு தகப்பனுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதோ அதனை ஒரு பாக்கியமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் குழந்தைகள் தான் நாளை ஒரு நாள் ஒரு தாயாக இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்துக் கொண்டிருப்பாள். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காக முடித்து 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் நபியவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த 4 பெண் குழந்தைகளில் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னுடைய ஈரக் கொழுந்து என்று சக்கராத்துடைய நேரத்தில் நபியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விம்மி விம்மி அழுகிறார்கள், என்னுடைய ஈரக் கொழுந்து பாத்திமா என்றார்கள். பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகளை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்திருந்தார். மிகவும் இரக்கத்தோடு பாசத்தோடு வளர்த்தெடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நிக்காக முடித்து தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இப்படித்தான் நாங்கள் குழந்தைகளை தருவோம், ஆண்களாகவும் தருவோம் பெண்களாகவும் தருவோம், மாறி மாறியும் தருவோம். ஏன், சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக ஒரு குழந்தை பாக்கியமாவது எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி திரிகின்ற, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ கணவன் மனைவியை நான் பார்க்கவில்லையா, கோடான கோடி சொத்துக்கள் மலையை போன்று குவிந்து காணப்படுகிறது, வாப்பா என்று சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, உம்மா என்று அழைப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்துக்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே, ஏங்கக்கூடிய மக்களை நாம் காணவில்லையா. ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, அல்லாஹு தாலா தந்த செல்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் எங்களிடத்திலே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், 2 ஆண் குழந்தைகள். அந்த 2 ஆண் குழந்தைகளையும் அல்லாஹ் நபிமார்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்து அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்கினார். அந்த 2 ஆண் குழந்தைகள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிள்ளைகளை தன்னுடைய அரவணைப்பிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலும் நெஞ்சகத்தோடு அனைத்து முத்தமிடுவார்கள், இரக்கமாக பாசமாக அன்பு செலுத்துவார்கள், அந்த பிள்ளைகளோடு இரக்கமாக நடந்து கொள்ளுவார்கள். பிள்ளைகளை பார்க்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடனே தன்னுடைய ரப்பினுடைய ஞாபகம் வரும், இந்த குழந்தைகளை தந்தவன் அல்லாஹ், இந்த குழந்தைகளை தந்து இந்த உலகத்தில் என்னை கண்ணியப்படுத்தியவன் அல்லாஹ், சமூகத்திலே பிள்ளையை பெற்றெடுக்காத மனைவிமார்களுக்கு வருகின்ற அவல பேச்சுக்களை சமூகம் பேசுகிறதா இல்லையா, மலடர்களாக மலடிகளாக இருக்கிறார்கள் இவர்களை சமூகம் வாய்க்கு வந்தவாறெல்லாம் ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது அவர்களுடைய பலகீனமா, அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக அல்லாஹுக்கு நாவார மனநிறைவோடு நன்றி செலுத்துகிறார்கள், சுக்கூர் செய்தார்கள். இதனை அல்லாஹு தாலா பெருமையோடு குர்ஆனிலே சொல்லுகிறான், என்னுடைய நபி, என்னுடைய இப்ராஹிம், நான் அவர்களுக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினார் தெரியுமா,
الحمد لله الذي وهبني على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء.
இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவார மனநிறைவோடு இந்த குழந்தைகளை தந்தாய யாரப்பே, உனக்கே புகழனைத்தின் என்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புக்கு சுக்கூர் செய்கிறார்கள். இதனை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுக்கு எத்தனை குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், எத்தனை தடவையில் அந்த ரப்புக்கு நாங்கள் சுக்கூர் செய்திருக்கிறோம்.
எங்கள் குழந்தைகளை அல்லாஹ் குருடாக படைக்கவில்லையே, 2 கண் விழிகளை கொடுத்து நல்ல முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு எந்த குறையும் எல்லாம் வைக்கவில்லை, நன்றாக பேசக்கூடிய பேச்சாற்றில் எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஊமியர்களாக படைக்கவில்லை, நன்றாக செவிமடுக்கக்கூடிய 2 காதுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். செவிடர்களாக எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படைக்கவில்லை,
சாப்பிடக்கூடிய எழுதக்கூடிய பிடிக்கக்கூடிய 2 கைகள்,
ஓடியாடி விளையாடக்கூடிய நடக்கக்கூடிய 2 கால்கள், நொண்டியாக மடமாக எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படைக்கவில்லை.
எத்தனை தடவைகள் அந்த ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இருப்போம், எத்தனை தடவை நாங்கள் அல்ஹம்துலில்லா என்று எங்கள் குழந்தைகளை பார்க்கிற நேரத்தில், குழந்தைகள் சிரித்து ஆடி ஓடி விளையாடுற நேரத்தில், குழந்தைகள் என்னுடைய பிள்ளை செல்வங்கள் பாடசாலையிலும் மதரசாக்களிலும் மக்தபுகளிலும் ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள், நல்ல முன்னேற்றத்தை காண்கிறார்கள், பார்க்கிற நேரத்தில் உள்ளமெல்லாம் சந்தோஷமாக வருகிறது. அந்த குழந்தைகளை தந்து என்னுடைய கல்வையும் கண்களை குளிரவிக்க செய்தயா அல்லாஹ், உனக்கு அல்ஹம்துலில்லா என்று எத்தனை பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்றியா? அதுதான் எங்களுக்கு தெரியாத ஒன்று. நன்றி எங்களிடத்தில் இல்லாம போன ஒன்று. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் கூறுகிறான், மனிதன் எப்படியா பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நாங்க யார்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். போதுகிறோமா இல்லையா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதனுக்கு எவ்வளவு தான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த ரப்புக்கு அவன் நன்றி செலுத்த மாட்டான், அவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து அன்பு சொல்லிவிட்டான். மனிதனே, மனிதனுக்கு நன்றி கெட்டவனாக வாழுகின்ற போது மனிதன் எப்போது அந்த ரப்புக்கு நன்றி உள்ளவனாக மாறப்போகிறான்? நாம நம்மை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் வேறு யாராவது வந்து நம்மை மாற்ற முடியுமா? நாம நம்மை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் வேறு யாராவது வந்து எங்களை திருத்த முடியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள கணவன் மனைவியாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள பெற்றோராக நாம் வாழ வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, வதுர்ரியாதினா குர்ரதா அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும், யா அல்லாஹ், குழந்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறாய், இந்த குழந்தைகளினால் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ், எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கித்தாயா அல்லாஹ். ஒவ்வொரு தாய் தகப்பன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் கூறுகிறான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தீர்கள், அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனுக்காக எப்படி துஆ கேட்பார்கள் தெரியுமா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மை செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்துல என்னை கண் குளிர்ச்சிகளாக வாழ வைத்தார்கள், கண்மணி போல் பாதுகாத்து இரக்கம் காட்டி மடியில வைத்து தோளில் தூக்கி என்னை எல்லாம் சீராட்டி இரக்கத்தோட வளர்த்த என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மை செய்வாயாக என்று பிள்ளையை பெற்று சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தால் அந்த பிள்ளைகள் கேட்கிற துஆ இருக்குது, அது அல்லாஹ்வுடைய அருஷை நேரடியாக சென்று அடையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பிள்ளைகளை நாங்க வளர்க்கலையா ஒழுங்கா? முறையாக அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து வளர்க்கலையா? நல்ல பழக்க வழக்கங்களை நாங்க வாழ்ந்து அந்த பிள்ளைகளுக்கு தர்பியத்தாக பயிற்சியாக கொடுக்கலையா? அவன வயசுக்கு வந்து அவன் விளங்கி கொள்ளுவான், திருந்திக் கொள்ளுவான் அப்படின்னு விட்டுட்டோமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் நாளை ஒரு நாள் உங்களுக்கு ஏசுவார்கள், திட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபியே நாயகமே, ஒரு புள்ள சண்டம்மா வாப்பாவுக்கு எப்படி ஏசுவான், எப்படி திட்டுவான், அவனுக்கு எப்படி மனசு வரும்? நபியே நாயகமே, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இவன் மற்றவனுடைய அம்மா வாப்பாவுக்கு ஏசுவான் திட்டுவான், அவன் இவண்டம்மா வாப்பாவுக்கு ஏசுவான் திட்டுவான். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஏசுவது திட்டுவது பெரும் பாவம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா? எத்தனை தாய் தகப்பன் நல்லோர்களாக இருப்பாங்க, எந்த விதமான அநியாயங்களும் தெரியாதவர்களாக, நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளை எங்கேயோ நாலு பேரோட வம்பிழுத்திருப்பான், யாரோ ஒருவனுக்கு அநியாயம் செய்திருப்பான், அவர்களுடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் சாபங்களும் யாருக்கு வருகிறது? பெற்றெடுத்த தாய்க்கு, தகப்பனுக்கு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலமே பித்னாக்கள் ஜமான்கள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாளை ஒரு நாள் எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு கைவிட்டு கை நழுவி செல்வதற்கு முன்னால் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அமானிதங்கள், எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல பரம்பரையாக இந்த பிள்ளைகளை இந்த பூமியிலே நாம் விட்டுவிட்டு நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறது. நாங்கள் அறிய மாட்டோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தாய் தகப்பன் சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு மரணிக்கிறார்களோ நாளை மறுமை நாளையில் இந்த தாய் தகப்பனை அல்லாஹ் அழைத்து சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமான வெளிச்சங்கள் உள்ள பெரும்பெரும் கிரீடங்களை அந்த தாயினுடைய தகப்பனுடைய தலையிலே அல்லாஹ் அணிவித்து மாட்டி அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான். பார்க்கிற மக்கள் நினைப்பார்கள், இவர்கள் நபிமார்களோ, நபிமார்களுடைய மனைவிமார்களோ? இவர்கள் நபிமார்களும் அல்ல, அவர்களுடைய மனைவிமார்களும் அல்ல, சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் தான் என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே கர்ப்பமுற்ற நேரத்திலிருந்து அந்த சிசுவை பெற்றெடுத்து தன்னுடைய மடிக்கு எடுக்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய நலவுக்காக, எதிர்கால நல்வாழ்வுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி தாயாக எங்களுடைய மனைவிமார்கள் மாற வேண்டும். ஹிஜ்ரி 150 பலஸ்தீன் கஸ்ஸா பள்ளத்தாக்கில் ஒரு தாய் ஒரு அழகான ஆண் பிள்ளையை பிரசவிக்கின்றாள். கர்ப்பமாக இருக்கிற நேரத்திலேயே தகப்பன் மரணித்து விட்டார். ஒரு அநாத குழந்தையாக இந்த பிள்ளை பிறக்கிறது. கொஞ்ச காலத்தில் எந்த ஒரு ஆசிரியரிடத்திலும் ஏனைய பிள்ளைகள் குர்ஆனை கற்பதை போல இந்த பிள்ளை மதரசாவுக்கோ உஸ்தாதிடத்திலோ சென்று குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் குர்ஆன் முழுவதையும் மனநம் செய்த ஒரு ஹாஃபிலாக திகழ்கிறது அந்த பிள்ளை. பின்னால் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கேட்கிறார், மகனே, இவ்வளவு திறமைசாலியாக நல்ல மனன சக்தியுள்ள ஒரு ஹாஃபிலாக நீ இருக்கிறாயே, உன்னுடைய தாய்க்கல்லா ரஹ்மத் செய்வானாக, நீ எப்படி இதனை எல்லாம் மனநமிட்டுக் கொண்டாய்? அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் எந்த ஆசிரியரிடத்திலும் உஸ்தாதிடத்திலும் சென்று குர்ஆனை மனப்பாடமாக்கவில்லை. அப்படியா? அப்ப எப்படி நீ மனப்பாடமாக்கினாய்? அந்த சிறுவன் சொல்லுகிறான், என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே நான் இருக்கிற நேரத்தில் என்னுடைய தாய்க்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரங்களில் என்னுடைய தாய் குர்ஆன் ஓதக்கூடியவளாக இருந்தால், என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திற்குள்ளே நான் சிசுவாக இருந்த நேரத்தில், கருவாக இருந்த நேரத்தில் தாய் ஓதுகின்ற ஓதல்களை உள்ளே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். கேள்வி ஞானத்தின் மூலமாக அது என்னுடைய சிந்தனையின் ஆழமாக பதிந்து கொண்டது. 10 மாத நிறைவுக்கு பிறகு என்னுடைய தாய் என்னை பிரசவிக்கிறாள். தாயுடைய மடியில என்னை படுக்க வைத்து பிஸ்மி சொல்லி அவருடைய மார்பகத்தை என்னுடைய வாயிலே வைக்கின்ற நேரத்தில் நான் பால் குடித்து உறிஞ்சிக் கொண்டிருப்பேன். வயிற்றுக்குள் இருக்கின்ற நேரத்தில் எந்த குர்ஆனை நான் உள்ளே இருந்து கேட்டேனோ அதே குர்ஆனை என்னுடைய தாய் எனக்கு பால் ஊட்டுகின்ற நேரத்திலும் அதே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாள். நான் பால் குடித்து குடித்து என்னுடைய தாயினுடைய கராத்தை கேட்டு கேட்டே நான் பாடமாக்கிக் கொண்டேன். என்னுடைய சிந்தனைகள் அது ஆழமாக பதிந்து விட்டது. உள்ளே இருந்தும் என்னுடைய தாயினுடைய கராத்தை கேட்டேன். தாயினுடைய மடியில் இருந்து பாலை குடித்துக் கொண்டும் அதே குர்ஆனை கேட்டேன், அதே குர்ஆனை கேட்டேன். கேள்வி ஞானத்தின் மூலமாக அது என்னுடைய கல்விலும் என்னுடைய சிந்தனையிலும் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் நான் அந்த குர்ஆனை மனப்பாடமாக்கி கொண்டேன் என்று அந்த சிறுவன் பதில் சொன்ன நேரத்தில் அந்த ஆசிரியர் சொன்னார், உன்னுடைய தாய் கல்லா ரஹ்மத் செய்வானாக. அந்த சிறுவன் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் 54வது வயதிலே மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 204. ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற எங்கட மனைவிக்கு எங்கட மகளுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகம். வீட்டில் யாருமே வேலை செய்ய விட மாட்டாங்க. பாரமான, பழுவான, கடினமான, கனவியான வேலைகள் செய்ய விடமாட்டாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற மனைவிமார்களை இறக்கத்தோட பாசமாக அப்படியே ஓய்வெடுக்க சொல்லுவாங்க. எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பெண் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிகமானவர்கள், எல்லோரும் அல்ல,
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்து ரிமோட்டை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு சேனலை மாற்றி மாற்றி மெகா சீரியல் நாடகம் பார்க்கிற மனைவிமார்களாக, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்களாக இன்று அதிகமான மனைவிமார்கள் இருக்கிறார்களா இல்லையா? எந்த பாடலை, எந்த இசையை, எந்த சண்டையை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்கள் கருவிலே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த சிசுவும் அந்த இசையை கேட்டு கேட்டு உள்ளே ரசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், கர்ப்பிணியாக இருக்கிற மனைவிமார்களுடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். டென்ஷன் தரக்கூடிய, பயம் தரக்கூடிய, அச்சம் தரக்கூடிய நிகழ்வுகள் அவருக்கு நடக்கக்கூடாது, கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. ஏன்? கருவில் இருக்கிற சிசுவை அது நேரடியாக பாதிக்கும். 30 ஆண்டு காலங்களாக எங்களுடைய நாட்டிலே அந்த நடைபெற்ற அந்த யுத்தத்தினுடைய வடுக்களை பற்றி இந்த சமுதாயம் நாங்கள் பேசுகிறோமா இல்லையா? யுத்த பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு குறை மீனங்களாக இன்று பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கசப்பான உண்மை இந்த நாட்டிலே இருக்கிறது, வேற எங்கும் அல்ல. நான் சோமாலியாவை பற்றி, எத்தியோபியா பற்றி, எத்தியோப்பியாவை பற்றி நான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வரவில்லை. நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த யுத்த பிரதேசங்களிலே அந்த கடுமையான யுத்த காலங்களிலே கர்ப்பமுற்றிருந்த பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை இன்று ஏதோ ஒரு விதத்திலே குறையுள்ள பிள்ளைகளாக பிரசவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த யுத்தத்தின் வடுக்கள் அந்த பிள்ளையையும் பாதித்திருக்கிறது. தொலைக்காட்சிக்கு முன்னால் சரண்டர் ஆகி தொழுகைக்கும் தொழுகையும் இல்லாமல், அசான் சொன்னால் அசானுடைய சத்தத்திற்கும் மாண்பு மரியாதை இல்லாமல், இசை கேட்பதிலும் சினிமா பாடல்களை கேட்பதிலும் படங்கள் பார்ப்பதிலும் மெகா சீரியல்களை தொடராக பார்ப்பதிலும் கேட்பதிலும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மனைவிமார்களா இப்படி கேட்க போகிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட மாதிரி, என்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளாக, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்களாக நம்மை மாற்றிக் கொண்டால்தான் எங்களுடைய வாழ்வு எங்களுக்கு சிறப்பானதாக அமையும். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். ஒரு 8-9 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனை காண்கிறார்கள். அந்த சிறுவன் நபிகளாருக்கு ஏதோ ஒரு உதவியை செய்கிறான். உதவி செய்து அந்த சிறுவனுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு நல்ல ஞாபக சக்தி நீ கொடுப்பாயாக, குர்ஆனை மனநமிடக்கூடிய ஒரு ஹாஃபிளாக இந்த பிள்ளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். சின்ன வேலை ஒன்று செஞ்சு கொடுத்ததற்கு அவர் உபகாரமாக துஆ செய்கிறார். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்யறாங்க, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்யறோம். பாதையில போற வார நேரத்தில் அல்லது பயணம் செய்த நேரத்தில் எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு, சிறியவர்கள் எங்களுக்கு உதவி உபகாரம் செய்யறாங்க, எத்தனை தடவை உள்ளத்தால மனத்தால் அவர்களுக்கு துஆ செய்கின்றோம், துஆ செய்ய வேண்டும். பெரியோர்கள் சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டி துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், இந்த பிள்ளைக்கு யா அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மை ஞாபக சக்தியை கொடுத்து ஹாஃபிலாக கபூல் செய்வாயாக. கொஞ்சம் காலம் கழிந்து நபி அவர்கள் அந்த சிறுவனை அதே இடத்தில் மீண்டும் பார்க்கிறார்கள், சுகம் விசாரிக்கிறார்கள். அந்த சிறுவன் சொன்னான், நபியே நாயகமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் இந்த இடத்துல வச்சு நீங்க எனக்கு துஆ செஞ்சீங்க, இப்ப நான் ஹாஃபிஸாக உங்களுக்கு முன்னால வந்து நிக்கிறேன். நபியே நாயகமே, நான் ஹாஃபிஸ் ஆகிட்டேன். ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு சொன்னாங்க, நான் இப்ப தொழ போறேன், எனக்கு பக்கத்துல வந்து நீயும் நின்று தொழுதுக்கோ. நபிக்கு பக்கத்துல தோளோடு தோல் நின்று தொழுகின்ற தகுதி, ஆற்றல், பாக்கியம் இந்த உலகத்துல யாருக்கு இருக்குது? யாருக்கும் கிடையாது. நபி எப்போதும் இமா முன்னுக்குத்தான் நிப்பாங்க, மத்தவங்க பின்னாலத்தான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, எத்தனை பேர் மூத்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் நபிகளாரோடு தோளோடு தோல் நின்று தொழுவதற்கு. அல்லாஹ் யாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இந்த சிறுவன் நபிகளாருக்கிட்ட நிக்கிற நேரத்தில் நபியவன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறாங்க. நான் தொழப்போறேன், எனக்கு பக்கத்துல வந்து நின்று தொழுதுக்கோ சொல்லிட்டு நபி அவங்க தொழுதுட்டாங்க. தொழுது சலாம் கொடுத்து பாக்குறாங்க, சிறுவனை பக்கத்துல காணல, வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பி பாக்குறாங்க காணல, திரும்பி பின்னால திரும்பி பாக்குறாங்க, அந்த சிறுவன் ரெண்டாவது சப்புல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தொழுது முடிச்சிட்டு நபி அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு பக்கத்துல இருந்து தொழுறதுக்கு மூத்த பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காத பெரும் பாக்கியம் அல்லாஹ் உனக்கு தந்தான், நீ ஏன் எனக்கு வந்து பக்கத்துல இருந்து தொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல. அந்த சிறுவன் நபிகளாருடைய ரஹ்மத்துடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே, உள்ளமெல்லாம் எனக்கு ஆசை உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று தொழுவதற்கு, உங்களுக்கு பக்கத்துல வந்து தொழுவதற்கு எனக்கு என்ன ஆசை இல்லையா, உள்ளமெல்லாம் ஆசை இருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு பக்கத்துல வந்து நின்ற நேரத்தில் என்னுடைய உள்ளம் நடுங்கியது. நபியே நாயகமே, எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, உனக்கு என்ன தகுதி இருக்குது நபிக்கு பக்கத்துல போய் தொழுகிறதுக்கு, நீ யார், நபி யார், மரியாதை நீங்க பெரியவங்க, உங்களோட பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க ரஹ்மத்துடைய நபி, ஒரு அபூபக்கருக்கு ஒரு உமருக்கு ஒரு உஸ்மானுக்கு ஒரு அலிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், நபியே நாயகமே உங்களுக்கு பக்கத்துல நின்று சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை யார சுழல்லா, அதனால நான் பின்னால போயிட்டேன். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய நெஞ்சகத்தோடு அந்த சிறுவனை அப்படி அனைத்து இரண்டு கன்னங்களிலும் முத்தமிட்டார்கள். அல்லாஹிடத்தில் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு உம்முக, சிறுவனே உன்னுடைய உம்மாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, நல்ல அதபு ஒழுக்கத்தோடு ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்திக்கிறாங்க, நல்ல அதபு ஒழுக்கத்தோடு பெற்று வளர்த்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா, யார் பெரியவங்களுக்கு மரியாதை செய்யலையோ சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டலையோ அவன் எந்த சமூகத்தையே சார்ந்தவன் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இந்த ஹதீஸை அந்த உம்மா அந்த பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறாள், பெரியவர்களுக்கு மரியாதை செய். அந்த சிறுவன் அந்த இடத்திலே அந்த ஹதீஸை சொல்லுகிறான், உங்களுக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அரும தகுதி இல்லை யா ரசூலல்லா, நீங்க பெரியவங்க நாங்க சின்னவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை மிகவும் ஆழமாக விசாலமாக கொடியா அல்லாஹ், நல்ல ஞாபக சக்தியோட மார்க்கத்தின் விளக்கத்தை நீ கொடியா அல்லாஹ். அவங்கத்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் சொல்லுகிறோமா இல்லையா, அவர்கள் இன்றைக்கு அல் குர்ஆனுக்கு பல முஃபஸ்ஸிரீன்கள் அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அத்தனை முஃபஸ்ஸிரீன்களுக்கும் எதிர்கருத்து சொல்லக்கூடிய இரண்டாம் கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு இரண்டாம் கருத்து சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்ததே கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இஸ்லாமிய சர்வகலாசாலை பல்கலைக்கழகங்களில் அனைத்து இஸ்லாமிய பாடநூல்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தப்சீராக அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தப்சீர் தான் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 88 வயசாகுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, 88 வயசாகுது. மதீனாவில் வாழ விரும்பல்ல, ஏன், எங்கு சென்றாலும் நபியினுடைய ஞாபகம், நபி இல்லாத இந்த ஊரில் என்னால் எப்படி இருக்க முடியும், மலையை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் பாதையை பார்த்தாலும் மஸ்ஜிதை பார்த்தாலும் எங்கு சென்றாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம், நபி இல்லாத இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது. 88 வயசுல மதீனாவிலிருந்து புறப்பட்டு நேரா தாயிஃபுக்கு வராங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்க வந்து தாயில உள்ள சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைச்சி குர்ஆனும் ஹதீஸும் ஓதி கொடுக்கறாங்க, படிச்சு கொடுக்கறாங்க. உஸ்தாதாக ஒரு ஹசரத்தாக இருந்து படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. 90 வயது ஆகிறது, 2 ஆண்டுகள் கழிகிறது. அதே இடத்தில் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அதே இடத்தில் அதே குர்ஆனுக்கு மேல தலையை வைத்து அந்த இடத்திலேயே வபாத் ஆகி விட்டார்கள். 90 வயதில் வபாத் ஆகி அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபர் இன்றும் அதே தாயிப்புடைய அதே இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு எந்த இடத்தில் வகுப்பு நடத்தினார்களோ அந்த இடம் இன்று ஒரு மக்தபாவாக, ஒரு வாசிக சாலையாக அன்னாரினுடைய கைப்பட அவர்களுடைய தப்சீர்கள் அந்த வாசிக சாலையிலே வைக்கப்பட்டு நிரம்ப காணப்படுகின்ற ஒரு காட்சியை இன்றும் தாயிப்புக்கு செல்லக்கூடிய பார்ப்பார்கள், ரசிப்பார்கள், அவர்களுக்காக துஆ செய்வார்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், குழந்தைகள் செய்கின்ற நற்செயல்களினால் சமூகத்தில் யாரோ ஒருவர் அந்த பிள்ளைக்கு துஆ செய்கிறார்கள், பெற்றோருக்கும் துஆ செய்கிறார்கள், பிள்ளைகளுடைய நலவுகளை சமூகத்தில் 4 பேர் பார்க்கிற நேரத்தில் யார் பெற்ற பிள்ளையோ அல்லாஹ் அந்த அம்மா வாப்பாவுக்கு ரஹ்மத் செய்யட்டும், நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்திக்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் தவறு செய்த நேரத்தில், ஏதாவது மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யற நேரத்தில், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிற நேரத்தில், மற்றவர்களுடைய பொருள்களை களவெடுக்கிற நேரத்தில், மற்றவர்கள் சமூகத்தில் இருக்கிற 4 பேர் ஏசுகின்ற போது, திட்டுகின்ற போது, அந்த சாபங்களும் பதுவாக்களும் அந்த பிள்ளையுடைய பெற்றோருக்கே வந்து சேருகிறது என்பதனைத்தானே மறுமுனையில் நாங்கள் சிந்திக்க தோன்றுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள், இரக்கம் வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளோட இரக்கமாக நடந்து கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் பாதையிலே நடந்து செல்லுகிறார்கள். நபிகளாரோடு அத்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து செல்லுகிறார்கள். பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் பாதையின் ஓரத்திலே ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபியவர்கள் வருகிறார்கள் என்ற மரியாதையினால் பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய இடத்திலிருந்து அப்படியே விளையாட்டை நிப்பாட்டி ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் மீது அந்த அளவுக்கு மரியாதை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அருகாமையில் சென்று உட்கார்ந்து ஒவ்வொரு பிள்ளையையும் அடியில் எடுத்து எடுத்து முத்தமிடுகிறார்கள். அவர்கள் இந்த காட்சியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்து விட்டு சொல்லுகிறார், நபியே நாயகமே, எனக்கு அல்லாஹ் 11 பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஒரு பிள்ளைக்காவது ஒரு நாளாவது நான் இப்படி அன்போடு இரக்கத்தோட நான் முத்தமிட்டது இல்லை, நீங்க எப்படி யா ரசூலல்லாஹ் இவ்வளவு குழந்தைகள் மீது இவ்வளவு அன்போட இரக்கத்தோட முத்தமிடுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்திலிருந்து இரக்கம் பீறிட்டு வர வேண்டும். பூமியில் உள்ளவர்கள் மீது நீ இரக்கமாக நடந்து கொண்டால் வானில் உள்ள ரஹ்மான் உன்னோடு இரக்கமாக நடந்து கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிள்ளைகளோட இரக்கமா நடந்து கொள்ளணும். சில பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனை பார்த்தாலே பயம், அந்த அளவுக்கு கடுமை, அந்த அளவுக்கு பல எச்சரிக்கைகள். பெற்றோர்களோடு இணைந்து நெருங்குவதற்கு பிள்ளைகளுக்கு பயம். நாளை ஒரு நாள் எங்களுக்கு நோய் வந்து நாங்க படுத்த படுக்கையில இருந்தா எங்களை தலைமாட்டுக்கு பக்கத்துல வந்து இந்த பிள்ளை உட்கார நினைக்கிறீங்களா? அல்லது பிள்ளை தன்னுடைய கால்மணியை தருமா எங்களை தலையை வச்சு கொள்றதுக்கு? ஹயாத்தோட நல்ல முறையில் இருக்கிற நேரத்துல எங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு பிள்ளைகளுக்கு பயம். நாளைக்கு ஒன்றுமே ஏனா எங்களால் நடக்க முடியாது, பெரும்படுத்த அந்த பிள்ளைக்கு அடிக்க முடியாது. அந்த நேரத்தில் படுத்த படுக்கையில் அம்மா வாப்பா இருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகள் வந்து தலையை தடவி எங்களுக்காக ஏதாவது ஆறுதல் சொல்லணும் நினைக்கிறீங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை விரோதிகளாக பார்க்காதீங்க. பிள்ளைகளோட நெருக்கமாக நடந்து கொள்ளுங்க, பழகுங்க. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற விடயங்களை அன்போட இரக்கத்தோட திறந்த மனதோட பேசி பேசி இந்த பிள்ளையோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளோட நெருக்கமான உறவுகளை தாயும் தகப்பனும் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் கட்டளையிடக்கூடிய தளபதிகளாக மாறிடாதீங்க. தொழு, குர்ஆனோது, இதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க வாழ்ந்து காட்டினா புள்ள பார்த்து பழகும். உங்களை கண்டு மகரிபுடைய நேரத்துல அதான் சொல்ற நேரத்துல பள்ளியில வீட்டுல நீங்க உதவெடுத்துக் கொண்டு நீங்க மஸ்ஜிதுக்கு போங்க,
உள்ள டிவி பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லது வேற ஏதாவது ஒன்றுல விளையாடி கொண்டிருந்தாலும் பாப்பா பள்ளிக்கு போறார் நானும் போகணும், உங்களை கண்டு உள்ள பழகுவான். சுபகு தொழுற நேரத்தில் சுபகுக்கு அசான் சொல்ற நேரத்தில் இக்காம சொல்லும் வரைக்கும் வீட்டில இருந்து கொண்டு உதவெடுத்துக் கொண்டு உம்மா பாப்பா குரான் ஓதிக்கொண்டு நீங்க சத்தமா முன் ஹோல்ல உட்கார்ந்து கொண்டு தாய் தகப்பன் குரான் ஓதுங்க, உங்களுடைய குரானுடைய சத்தத்தை படுத்துக் கொண்டிருக்கின்ற மகனும் மகளும் கேட்கட்டும். எழுந்து வருவார்கள், எழுந்து வந்து உதவு செய்வார்கள், சொல்லுவார்கள், உங்களுக்கு பக்கத்தில் வந்து அவங்களும் குரான் ஓதிக்கொண்டிருப்பாங்க. நீங்க செய்யல, பிள்ளைகளை மட்டும் ஏவி கொண்டிருந்தால் அது நடக்கக்கூடிய விடயம் அல்ல. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை விடயத்தில் அதிகமான உபதேசங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் சாலிஹீன்களாக முத்தகீன்களாக தக்குவாதாரிகளாக வளர்க்கப்பட்டால் நாளை ஒரு நாள் எங்களுக்காக துஆ செய்வார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தந்தான். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து சில பெற்றோர்கள் அவர்களை அப்படியே பிள்ளைகளுக்காகவே அர்ப்பணிக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக என்றே வாழ்ந்து வாழ்ந்து மரணித்து விடுகிறார்கள். இந்த பிள்ளைகள் நாளை ஒரு நாள் தாய் தகப்பனுக்காக தொழுவித்து துஆ செய்யக்கூடியவர்களாக ஜனாசாவுடைய கடமை செய்வார்களே. ஆனால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெற்றோருக்கு இதைவிட பிறவி விவகாரம் எந்த பிள்ளை எந்த ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறான், நபியே நாயகமே, என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டுமா? மரணித்து விட்டார்கள், அயாத்தோடு இருந்தால் நான் செய்யலாம் பல கடமைகள். என்னுடைய தாய் தகப்பன் மரணித்து விட்டார்கள், அந்த தாய் தகப்பன் இப்போது ஹயாத்தோடு இல்லை, இன்னும் ஏதாவது நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கிறதா? நபியே நாயகமே சொன்னாங்க, அவர்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க. அவங்க இப்ப கபராளிகளாக மன்னரை வாசிகளாக இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைமை இப்ப எப்படி தெரியுமா? நீந்த தெரியாத ஒருவன் ஆள் கடலில் எப்படி தத்தளித்துக் கொண்டிருப்பானோ, நீந்த தெரியாத ஒருவன் ஆள் கடலில் எப்படி தத்தளித்துக் கொண்டிருப்பானோ, இதே போலத்தான் கபரில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க கேட்கிற துஆவால அவர்கள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் விமோசனம் பெறுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு தாய் தகப்பன் கபரில் இருக்கிற நேரத்தில் நேரத்திற்கு நேரம் பிரகாசம், ஒளி, நறுமணம், கபருடைய விசாலம், தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமா? கபருல இருக்கிற அம்மா அப்பா கேட்பாங்களாம், என்னுடைய அந்தஸ்துகள் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, நறுமணம் வீசுகிறது, வெளிச்சம் நிறைந்து காணப்படுகிறது, என்ன காரணம்? உங்களுடைய பிள்ளைகள் உலகத்தில் சாலிஹான அமல்கள் செய்கிறார்கள், அதனுடைய நன்மை உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது என்று அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் விளக்கம் சொல்லப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிள்ளைகள் தான் எங்களுடைய கண் குளிர்ச்சிகள், எங்களுடைய சொத்துக்களும் செல்வங்களும் அவர்கள் தான். பிள்ளைகளை நல்ல எதிர்கால தலைவர்களாக சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க நாங்கள் முற்படுகின்ற நேரத்தில் இந்த பிள்ளைகள் நிச்சயமாக வளர்ந்து ஆளாகி எங்களுக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கும் தொண்டாற்றக்கூடியவர்களாக மாறுவார்கள். தானும் தன்பாடுமாக வாழக்கூடிய சுயநலனிகளாக இன்றைய சமூகத்திலே வாழக்கூடிய சில மக்களை பார்க்கிறோமா இல்லையா? யாருக்கு என்ன பிரச்சனை வந்தால் என்ன, யாருக்கு என்ன கஷ்டம் வந்தால் என்ன, நானும் என்னுடைய வாழ்க்கை, நானும் என்னுடைய குடும்பம் என்று வாழக்கூடிய சில மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அதுவல்ல ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கை. பிறர் நலம் பேணக்கூடியவனாக மற்றவர்களுடைய துன்பத்திலும் மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் மற்றவர்களுடைய அழுகையிலும் கவலையிலும் பங்கெடுக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை தான் தர்பியாக்கள் பல கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். கடுமையான குழப்பங்களும் பித்னாக்களும் நிறைந்த, பாவ செயல்கள் நிறைந்த, அருவறுப்பான கெட்ட பாவனைகளில ஈடுபடக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காலத்திற்கு பிறகு இன்னும் ஒரு அபாயகரமான மோசமான காலம் ஒன்று எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவனைகள், நடை உடை, செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும்.
தொலைக்காட்சி பார்ப்பது, ஸ்மார்ட் போன்கள் பார்ப்பது, பாதிப்பது மற்றும் உண்டான இன்று இருக்கக்கூடிய நவீன தொலைத்தொடர்புகள் சாதனங்கள் மூலமாக பிள்ளைகள் எங்கோவெல்லாம் சென்று பார்க்க கூடாதவைகளையும் கேட்க கூடாதவர்களும் பார்ப்பதிலும் ரசிப்பதிலும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, கெட்ட சகவாசம், தீய நண்பர்களுடைய பழக்கங்கள், போகின்ற வருகின்ற இடங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆங்காங்கே சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இன்று பல இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மீடியாக்களின் மூலமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளை தன்னந்தனியாக ஆங்காங்கே அனுப்பாதீர்கள். முடியுமான வரைக்கும் மாலை நேர வகுப்புகள், மதரசாக்கள், மக்தபுகள், பாடசாலை, இது பெற்றோர்களாக அழைத்து சென்று கொண்டு போய் விடுவதும், அவர்களை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு வருவதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதனை மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக, பிரகாசமான நல்வாழ்வுக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நீங்கள் துஆ செய்யுங்கள். நிச்சயமாக பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும். பிள்ளைகளை இன்று நாங்கள் பராமரிக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வருகின்ற நேரத்தில், சந்தர்ப்பம் வருகிற நேரத்தில், வயசு வந்தா திருந்திக் கொள்வாங்கன்னு விட்டுட்டா, நாளை ஒரு நாள் வர்ற நேரத்தில் எங்களை நேருக்கு நேர் வந்து பார்ப்பதற்கும், எங்களை சுகம் விசாரிப்பதற்கும், எங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்வதற்கும் இந்த பிள்ளைகள் முன்வரமாட்டார்கள். ஒரே ஒரு ஹதீஸை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். ஒரு தடவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய முகத்தை இரக்கத்தோடு அன்போடு பார்ப்பாரோ அந்த பிள்ளைக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்திலிருந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நபியே நாயகமே, ரெண்டு தடவை பார்த்தா ரெண்டு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், மூணு தடவை பார்த்தா மூணு சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் கஞ்சத்தனம் உடையவன் அல்ல, அல்லாஹ் பஹீல் தனையும் உடையவன் அல்ல. நீங்க நூறு தடவை உங்களோட தாய் தகப்பனுடைய முகத்தை அன்போட இரக்கத்தோட பார்த்தாலும் அத்தனை தடவைகளுக்கும் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய சவாபை அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களை எத்தனையோ மக்களுக்கு இருக்கிறது. அதே வேளையில் உம்மாவை வாப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது, முடியல, கபராளிகளாக இருக்கிறாங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மக்காவுக்கு வாராங்க சஹாபாக்களோட. மக்காவுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது. இந்த தன்னுடைய தாய் நல்லடக்கம் பெற்றிருக்கிற அபவா என்ற இடத்தால போறதுக்கு நபி அவங்க வாராங்க. தன்னுடைய தாயினுடைய கபரடிக்கு பக்கத்துல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரடிக்கு பக்கத்துல, தாயினுடைய தலைமாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலை நேரம் ஆகிறது. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, இன்று இரவு இந்த இடத்துல தங்கியிருந்து நாளை காலையில போவோமா? இந்த இடத்துல இந்த உம்மா இருக்கிறா, என் உம்மாட கபர் இருக்குது, ஆறு வயசுல உம்மாட கைய பிடிச்சிட்டு சுத்துற நேரத்துல எந்த உமா என்ன விட்டு மரணிச்சிட்டா, எந்த உமாட கபர் இருக்குது. யார் கேக்குறாங்க? ரஹ்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர்ற நேரத்துல லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நபிகளாலே சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த நபி அவங்க கேட்கிறாங்க, இன்று இரவு இந்த இடத்துல தங்கிட்டு போவோம், என்னுடைய தாயினுடைய கபர் இருக்கிறது. சஹாபாக்கள் அனைவரும் நடுநிசை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூக்கம் வரல. தாயுடைய கபரை பார்க்கறாங்க, அழுகுறாங்க, பார்க்கறாங்க, அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சொன்னாங்க, எங்க உம்மா, நான் தொழுது கொண்டிருக்கிற நேரத்துல முஹம்மது என்னீங்க, முஹம்மது என்ன கூப்பிட்டீங்க, நான் தொழுகையை விட்டுட்டு என்னம்மான்னு நான் ஓடி வருவேன்மா. கூப்பிடுறதுக்கு நீங்க இல்லையே. கண்ணியத்திற்குரியவர்களே, தாயில்லாத ஒரு பிள்ளையின் ஏக்கம், தாய் இல்லாமல் ஒரு பிள்ளையின் கவலை, அழுகை, நாளைக்கு ஒரு நாளைக்கு உமா வாப்பா மௌத்தானத்துக்கு பிறகு அழுது என்ன பிரயோஜனம்? தாய் தகப்பனை சந்தூக்கில் வைக்கிற நேரத்தில் அழுது என்ன பிரயோஜனம்? நேருக்கு போய் அவங்களோட கையை பிடிச்சி தலைய தடவி நாங்க அவங்களோட இறக்கமா நடந்தோம்,
நாளை ஒரு நாள் நாங்க அந்த நிலைமைக்கு வர்ற நேரத்தில் எங்கட பிள்ளைகள் எங்கட தலையை தடவோம், எங்கட நாடிய பிடிப்பாங்க, எங்கட கையை பிடிப்பாங்க, நாங்க நடக்கல்ல எங்கட பிள்ளைகள் எங்கூட நடக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அல்லாஹ் தந்த செல்வங்கள், கண் குளிர்ச்சிகள், இந்த பிள்ளைகளால தான் இந்த உலகத்துல கண்ணியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் செல்வங்களை நியமத்துக்களை பாக்கியமாக நினைத்து நல்ல கண்ணியமான முறையில் தர்பியாக்கள் பயிற்சிகள் கொடுத்து நாங்க பிள்ளைகளோட இரக்கமாக நடந்து பிள்ளைகளை நல்ல ஒரு செல்வமாக நல்ல வாரிசுகளாக இந்த பூமியில விட்டு விட்டு செல்வதற்கு நாம் அனைவரும் முயல்வோமாக. அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த தாய்க்கும் தகப்பனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை சுகமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்களாக எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். எங்களில் இருக்கக்கூடிய அதிகமான பெற்றோர்கள் மரணித்து மண்ணறைக்கே சென்று விட்டார்களா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்க இந்த நிலைமைக்கு ஆகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த தாய் தகப்பன் யா அல்லாஹ். அவர்களுடைய மறுமை வாழ்வினை செழிப்பாக்கிறியா அல்லாஹ். கபர்களை வெளிச்சம் உள்ளதாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக தாயா அல்லாஹ். எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தக்கீன்களாக தக்குவாதாரிகளாக எங்கள் குழந்தை செல்வங்களை கண்குளூர்ச்சிகளாக தந்தருவாயாக. படிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இல்மு நாஃபி' பிரயோசனமான நல்ல அறிவை கொடியா அல்லாஹ். நல்ல சிந்தனை நல்ல ஞாபக சக்தியை கொடியா அல்லாஹ். எதிர்காலத்தை நல்லதாக்கி கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் அதே போன்று எங்களுக்கு பல கடமைகள் செய்யக்கூடிய எங்களுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரஹ்மத் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நல்ல இரக்கத்தை மஹப்பத்தை இறுக்கமாக்கிவிடியா அல்லாஹ். பிணக்குகளால் பிரச்சனைகளால் பிரிந்துவிடாமல் பாதுகாத்தல்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அயல் வீட்டுக்காரருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியில் வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் வெள்ளத்தினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் பல பிரதேசங்களில் பல இடங்களில் மக்கள் பல அசௌகரியங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை அந்த நிலைமையிலிருந்து நீ பாதுகாத்தல்வாயாக. எங்களுடைய மசீதிகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வீடுகளை நீ பாதுகாப்பாயாக. நாங்கள் வாழக்கூடிய இல்லங்களை யா அல்லாஹ் இயற்கை அனர்த்தங்களுடைய சேதங்களில் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் ஹலாலான பறக்கத்தை உண்டாக்குவாயாக. போதுமென்ற மனப்பான்மை தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகின்ற வரைக்கும் உன்னை சுஜூதி செய்யக்கூடிய உடல் சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய வழிமுறையில் எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் நீ வெறுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதில் எங்களை பாதுகாப்பாயாக. பாவமான காரியங்களில் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சுஜூதி செய்கிற நேரத்தில் குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் உதுவோடு இருக்கிற நேரத்தில் எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவின் கபூல் செய்து அங்கீகரிப்பாயாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.